தருணாதித்தன் எழுதிய ஒரு சிறுகதை. கதையின் பெயர் வரம். அதிகாலை 3 மணி அலாரத்துக்கு எழுந்தபோது சரியாக தூங்காததன் விளைவு இருந்தது. கண்களில் எரிச்சல், தலை கனத்தது. குளித்து ஒரு காப்பி குடித்தால் சரியாக போய்விடும். இன்று முக்கியமான நாள். பல் துலக்கும் போது கண்ணாடியில் பார்த்தபோது தலையில் அதிகமாக நரை தெரிந்தது. கண்களுக்கு அடியில் சுருக்கங்கள். 45 வயதுக்கு சற்று அதிகம்தான். தொழிலில் பழு அதிகம். பெங்களூரிலிருந்து மும்பைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். ஒரு தனியார் முதலீட்டு நிறுவனத்திடம் என்னுடைய தொழில் முதலீடு செய்ய கோரி அவர்களை சந்திக்கப் போகிறேன். அவர்கள் முதலீடு செய்தால் நான் தொழிலை இன்னும் விரிவு செய்ய முடியும். எனக்கு தேவையான முதலீடு சற்று பெரியது, 50 கோடி. நாங்கள் பேட்டரி செய்கிறோம். சைனாவிலிருந்து செல்கள் இறக்குமதி செய்து பேட்டரி அசம்பிளி செய்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கம்பெனிகளுக்கு விற்கிறோம். மைசூர் ரோட்டில் பிடதியில் இப்போது இருக்கும் என்னுடைய தொழிற்சாலைக்கு அருகிலேயே விரிவு செய்ய இடம் பார்த்து வைத்திருக்கிறேன். இந்த முதலீடு கிடைத்தால் புதிய தொழிற்சாலை கட்டி இன்னும் நிறைய பேட்டரி செய்ய முடியும். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போது மிக வேகமாக வளரும் துறை. முதலீடு செய்து விரிவு செய்ய இதுதான் சரியான தருணம். 1 மாதமாகவே தயார் செய்து கொண்டிருக்கிறேன். மும்பைக்கு 7 மணி விமானத்தில் முன்பதிவு செய்திருந்தேன். முன்ஜாக்கிரதையாக 4:30 மணிக்கு கிளம்பிவிட்டேன். வீட்டிலிருந்து விமான நிலையம் சுமார் 1 மணி நேரம்தான் ஆகும். ஆனாலும் இன்றைக்கு வழியில் கார் நின்று போய், இல்லை சாலையை மெட்ரோ வேலை என்று அடைத்து ஏதாவது தாமதமாகிவிடக்கூடாது என்று. மாடிப்படுக்கை அறையிலிருந்து ஓசை செய்யாமல் என் மனைவியை எழுப்பாமல் எழுந்தேன். பக்கத்து அறையில் மகள் கதவை பூட்டி கொண்டு தூங்குகிறாள். தினமும் 1 மணிக்குத்தான் தூங்கப் போவாள். 15. சீக்கிரம் தூங்க சொன்னால் கேட்க மாட்டாள். தினமும் இதுவே ஒரு சண்டையாகும். கீழே வந்தால் என்னுடைய அம்மாவும் ஏற்கனவே எழுந்திருந்தார். டேராம், உனக்கு காஃபி வேணும்னு எழுந்து டிகாஷன் போட்டுட்டேன். எதுக்குமா இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் எழுந்திருக்கணும்? உங்களுக்கு 70 ஆச்சு, ஞாபகம் இருக்கட்டும். போகிற வழியில் ஒரு தர்சனியில் காஃபி குடிக்கலாமே. ஆமாம், உனக்கு காலை 4:30 மணிக்கு பெங்களூரில் தர்சனி திறந்து காஃபி தயாராக வச்சுருப்பான். குடிடா இதை என்று ஆவி பறக்கும் காஃபியை நீட்டினால். என்னுடைய ப்ரப்போசலை மறுபடியும் ஒரு முறை புரட்டினேன். ஒவ்வொரு வரியும் மனப்பாடம். நானே எழுதியது தான். குறிப்புகளை பார்த்து கொண்டே காஃபியை அவசரமாக ரசித்து குடித்துவிட்டு கிளம்பினேன். அம்மா, போய் வரட்டுமா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பாம்பே போகிறதுக்கு முன்னே திருப்பதிக்கு போயிட்டு வான்னு சொன்னேன். நீ தான் கேட்க மாட்டே. இப்போ போகாட்டியும் பரவாயில்ல. முதலீடு கிடச்சி புது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு தடவை போயிட்டு வந்துடுப்பா என்றாள். அம்மா, திருப்பதியில் கூட்டம் இல்லாமல் இருந்தால் போகலாம். அப்படி கூட்டத்தில் போய் பெருமாளை பார்க்குறத விட இங்கே வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோவிலுக்கு போகலாம். எல்லாம் ஒரே பெருமாள் தானே. என்னுடைய வழக்கமான வாதம்தான். நீ அதுவும் செய்கிறதில்லையே. அம்மா சொல்வதும் சரிதான். நான் வருடத்துக்கு சில முறை போவதுண்டு. அதுவும் என் மனைவியின் வற்புறுத்தலுக்காக. எங்கள் இருவருடைய பிறந்த நாட்களிலும் திருமண நாளிலும்.
நீங்கள் வழக்கம் போல் எதுவும் வேண்டிக்கலல்ல? எங்காவது முதலீட்டு பணத்தில் 1% திருப்பதி உண்டியலுக்கு அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்காதீங்க. ஏன் கூடாது? எல்லாம் அந்த பெருமாள் பார்த்து போடுற பிச்சை.
அதுக்காக பெருமாள் கிட்ட எனக்கு முதலீடு கிடைச்சா உனக்கு 1% கமிஷன்னு பேரம்மா.
போடா, தெய்வம் மனசு வச்சா நீ போதும் போதும்னு சொன்னால் கூட ஊரை பிச்சுக்கிட்டு கொட்டும்.
அவ்வளவு எளிதாக பணம் முதலீடு வருவதாக இருந்தால் எல்லோரும் சொந்த முயற்சி எதுவும் செய்யாமல் தினமும் கோவிலுக்கு போய் வரலாம். நான் எத்தனை வருடங்களாக கஷ்டப்பட்டு உடைத்து உடம்பை கெடுத்து கொண்டு எத்தனை அடிபட்டு இப்போது இருக்கும் நிலைக்கு வந்திருக்கிறேன். அம்மா எல்லாவற்றையும் பெருமாள் அருள் என்று எளிதாக சொல்லிவிடுவாள். நான் பேச்சை வளர்க்காமல் அம்மாவுக்காக பெருமாள் படத்தை கும்பிட்டுவிட்டு கிளம்பினேன். என்னுடைய டிரைவர் குளித்துவிட்டு சுத்தமாக புன்னகையுடன் காத்திருந்தான். வழக்கமாக அவனை பற்றி ஏதாவது விசாரிப்பேன் என்று அதிகம் பேசும் மனநிலையில் இல்லை.
குட் மார்னிங் சார், செக்இன் எதுவும் இல்லையா?
ஏறி அமர்ந்து, இல்லை சேகர், இன்னைக்கு மாலையிலே வந்துடுவேன், கிளம்பலாம் என்றேன். எப்படியும் இன்று சாதகமான முடிவு கிடைத்துவிடும் என்ற உள்ளுணர்வின் நம்பிக்கையில் இருந்தேன். ஆனால் வெறும் நம்பிக்கையில் சென்றால் போதாது. காரில் லேப்டாப்பை திறந்து இன்னொரு முறை ப்ரப்போசலை பார்த்தேன். நந்தாலால் நிறைய கேள்விகள் கேட்பான்.
அவர்கள் என்ன கேள்விகள், குறுக்கு கேள்விகள் கேட்கக்கூடும் என்று பட்டியலிட ஆரம்பித்தேன். அதற்கு பதில்களையும் கையில் பேப்பரில் எழுதி வைத்து கொண்டேன். என்னதான் கம்ப்யூட்டரில் செய்தாலும் பேப்பரில் கையால் எழுதினால் சிந்தனையில் ஒரு தெளிவு வரும், தவிர மனதில் நன்றாக படியும். அவர்கள் முதலீட்டை எப்படி பயன்படுத்தப் போகிறேன் என்ற விவரங்கள் கேட்பார்கள். நான் 50 கோடி முதலீட்டில் என்ன செய்யலாம் என்று யோசித்து எழுதி வைத்திருக்கிறேன். ஒருவேளை அவர்கள் முழுவதும் திருப்தி அடைந்து 100 கோடி வரை கொடுக்க தயாராக இருந்தால் என்ன செய்ய முடியும் என்று இன்னொரு திட்டம் தயாராக வைத்திருக்க வேண்டும். இன்னும் 4 லைன் அமைத்து ப்ரொடக்ஷனை விரிவு செய்யலாம். அப்போதே அதற்கு குறிப்புகள் எழுதினேன். அவர்கள் என்ன கேட்டாலும் தயங்காமல் பதில் சொல்ல வேண்டும். அதற்கு முதலில் எனக்கே முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதற்குத்தான் இத்தனை தயாரிப்பு. அதற்குள் ஹெப்பால் வந்துவிட்டோம். இங்கிருந்து டோல் ரோட்டில் ஏறினால் இந்த நேரத்தில் விமான நிலையம் சரியாக 20 நிமிடம். என்னுடைய ப்ரப்போசலில் ஒரு பகுதி மேலோட்டமாக இருப்பதாக தோன்றியது. அது மார்க்கெட் எவ்வளவு வேகமாக வளரும் என்பதை பற்றி. எலக்ட்ரிக் கார்களை விட எலக்ட்ரிக் பைக் மார்க்கெட் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் அமேசான், ஸ்விக்கி மாதிரி டெலிவரி செய்பவர்கள் உபயோகிக்கும் வாகனங்கள். ஆனால் இப்போது சிறிது மந்தம். தனியார்கள் வாங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்தியாவின் மத்தியதர குடும்பங்கள் செக்மெண்ட் வளர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருந்தன. நான் 2-3 சாத்தியங்களை யோசித்து குறிப்புகள் எழுதி கொண்டேன். இப்போது ஓரளவு திருப்தியாக இருந்தது. அதற்குள் விமான நிலையம் அருகே வந்துவிட்டேன். டோல் பூத்துக்கு முன்பு இருக்கும் சிக்னலில் நின்றோம். பக்கத்தில் உடுப்பி தர்சனி ஹோட்டல் திறந்திருக்கவில்லை. அம்மா சொன்னது சரிதான், காப்பி கிடைத்திருக்காது. ஆனால் அம்மா சொன்னது மற்றது எல்லாம் சரி என்று எனக்கு ஒத்துக்கொள்ள முடியாது. டோல்பூத் தாண்டி விமான நிலையம் செல்லும் ஃப்ளைஓவரில் ஏறினோம். லேப்டாப்பை மூடி வெளியே பார்த்தேன். வெளிநாடு மாதிரி இப்போது இங்கேயும் சுத்தமாக அழகாக செய்திருக்கிறார்கள். சீராக அமைக்கப்பட்டிருந்த தோட்டங்கள், நல்ல பசுமை, இயற்கையோடு அழகாக அமைத்திருந்தார்கள். பழைய காலம் போல புதர் செடிகளை யானை மயில் என்று செயற்கையாக விட்டுவிடவில்லை. கண்களை உறுத்தாத மலர்கள். அடுத்த டெர்மினல் இன்னும் அழகாக பிரம்மாண்டமாக அமைந்திருப்பதாக வீடியோ பார்த்தேன். அந்த பக்கம் நிறைய விளக்குகள் எரிந்து கொண்டிருந்த புதிய டெர்மினல் பார்க்கவே நவீனமாக இருந்தது. இதே மாதிரி நகரம் முழுவதும் அழகாக சுத்தமாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். பயணிகளை இறக்கிவிடும் இடத்துக்கு கடைசி திருப்பத்தில் இருந்தோம். அங்கே சாலையில் தடுப்புகள் அமைத்து பாதுகாப்புக்காக வாகனங்களை ஒவ்வொன்றாக உள்ளே அனுப்பி கொண்டிருந்தார்கள். மரத்தால் ஆன கேபினில் மணல் மூட்டைகளுக்கு நடுவே கம்பளி தொப்பியில் ஜவான் துப்பாக்கியை ஒரு கையால் பிடித்து கொண்டு கொட்டாவி விட்டார். விமான நிலையம் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. பெட்டிகளை தள்ளுவண்டியில் இழுத்துக்கொண்டு அவசரத்தில் பயணிகளும் வழி அனுப்ப வந்த செல்ஃபி எடுக்கும் உறவினர்களும் நடுவே சீருடை அணிந்த பணியாளர்களும் காத்து கொண்டிருக்கும் வாகன ஓட்டிகளும் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எல்லா உணவு கடைகளிலும் கூட்டம். இட்லியும் தோசையும் 200-300 என்று விற்றாலும் கூட்டத்துக்கு குறைவில்லை. எனக்கு அவ்வளவு கொடுப்பதில் விருப்பமில்லை. காலையில் சீக்கிரம் எழுந்தது. பசித்தாலும் நான் எதையும் சாப்பிட போகவில்லை. தேவையானால் இன்னொரு காஃபி. சற்று பசி இருந்தால்தான் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும். அன்று அவ்வளவாக கூட்டமில்லை. அதனால் பாதுகாப்பு சோதனைகள் வேகமாக முடிந்தன. விமானம் தாமதமில்லை. காத்திருக்கும் இடத்தில் எல்லோரும் மொபைல் போனில் மூழ்கியிருந்தார்கள். முன்னொரு காலத்தில் நியூஸ் பேப்பர் படித்து கொண்டிருப்பார்கள். சரியான நேரத்துக்கு பஸ் வந்து விமானத்துக்கு அழைத்து சென்றது. விமானத்தில் ஏறி பணிப்பெண்ணின் புன்னகைக்கு இயந்திரத்தனமாக பதில் புன்னகை செய்து என்னுடைய இருக்கையில் அமர்ந்தேன். ஜன்னல் ஓரம் இல்லாமல் கால்களை சற்று நீட்டும்படியான வழிப்பாதை பக்கத்து இருக்கை. கைப்பையை கண்ணில் படும்படியாக எதிர் வரிசையின் மேலே வைத்தேன். விமானம் கிளம்பியவுடன் மறுபடியும் என்னுடைய ப்ரப்போசலை படிக்க வேண்டும். புதிதாக ஏதாவது தோன்றக்கூடும். என்னுடைய பக்கத்து இருக்கைகள் இரண்டுமே காலியாக இருந்தன. விமானம் கிளம்ப சில நிமிடங்கள் வரை ஒருவர் அவசரமாக கடைசியில் ஏறினார். பணிப்பெண் அவருடைய இருக்கை எண்ணை பார்த்து என்னுடைய வரிசைக்கு அழைத்து வந்தால். அவர் ஒரு சஃபாரி சூட் அணிந்து கொண்டிருந்தார். கருநீல நிறம். நடுவே வரிசையாக பெரிய பெரிய பட்டன்கள். இள நீல நிறத்தில். இந்த காலத்திலும் சஃபாரி அணிகிறார்களா என்று பார்த்தேன். வழுக்கை தலை. சராசரியை விட சற்று குள்ளமாக இருந்தார். கூலிங் கிளாஸை கலட்டி கைக்குட்டையினால் முகத்தையும் கழுத்துக்கு பின்னாலும் ஒற்றி எடுத்து மன்னிக்க வேண்டும், நீங்கள் உள்ளே செல்ல முடியுமா என்று ஜன்னல் இருக்கையை காண்பித்தார்.
சாரி, நான் இந்த பக்கத்து ஓர இருக்கையை வேண்டுமென்று கேட்டு வாங்கியிருக்கிறேன் என்று எழுந்து அவருக்கு உள்ளே செல்ல வழிவிட்டேன்.
அவர் முகத்தை சுருக்கி கைப்பையை மேலே வைக்க எம்பினார். சரியாக எட்டவில்லை. நான் அவரிடமிருந்து வாங்கி மேலே வைத்தேன். அவர் எனக்கு நன்றி சொல்லி உள்ளே நுழைந்த இருக்கையில் அமர்ந்து என்னை பார்த்து புன்னகையுடன் கை நீட்டினார்.
டால்கம் பவுடர் வாசனை பலமாக வந்தது. பதிலுக்கு நான் கை நீட்டினேன்.
வலுவாக உறுதியாக குலுக்கினார். விமானம் கிளம்ப தயாரானது. என்ஜின் ஒளி உயர்ந்தது. அவர் நான் என்று ஆரம்பித்து அறிமுகம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது தான் கேப்டன் அறிவிப்பை தொடங்கினார். கூடவே விமான என்ஜினின் ஒளி. அவருடைய பெயர் சரியாக கேட்கவில்லை. அன்றைக்கு எனக்கு உரையாடலில் அவ்வளவாக விருப்பமில்லை. அதனால்
அப்படியா, தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. நான் ராமகிருஷ்ணன் என்று சொல்லி முடித்து விடலாம் என்று பார்த்தேன்.
அவர் விடுவதாக இல்லை. அறிவிப்பு முடிந்ததும் தொடர்ந்தார். உங்களை ராம்கி என்று கூப்பிடட்டுமா?
ராம்கி, உங்கள் வெள்ளை ஷர்ட் நல்ல உயர்ந்த ரக காட்டன் போல கச்சிதமாக பொருந்தியிருக்கிறது என்றார்.
நன்றி. இது தேடி வாங்கியது, பிரத்யோகமானது. என்னை ராம் என்று தான் அழைப்பது என்று புன்னகைத்தேன்.
அப்படியா, உங்களுக்கு சரியான ஒரு கடை பாம்பேயில் இருக்கிறது.
எல்லாமே டிசைனர் ஷர்ட் தான், விலை அதிகம். ஆனால் அந்த மாதிரி வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம நண்பர் தான் நடத்துகிறார், சொல்லட்டுமா என்று ஒரு பார்சி பெயரை சொன்னார். அவர் நிறைய பாலிவுட் படங்களுக்கு உடை அமைப்பு வராம்.
நன்றி, எனக்கு நேரமில்லை, இன்றே திரும்ப வேண்டும், அடுத்த முறை பார்க்கிறேன் என்று என்னுடைய லேப்டாப்பை திறந்தேன்.
இந்த புதிய முதலீடு எப்போது லாபமாகும் என்று சரியாக பார்க்க வேண்டும். அவர் சொன்ன கடைப்பெயரை நினைவில் வைத்து கொண்டேன். அடுத்த முறை பார்க்கலாம்.
சார்க்கு என்ன, ஐடி வேலையா?
புத்திசாலித்தனமாக கண்டுபிடித்தது போல முகபாவத்துடன் என்னையும் கம்ப்யூட்டரையும் பார்த்தார்.
இல்லை, நான் ஐடி துறையில் என்று புன்னகைத்தேன். இது என்னை நிறைய பேர் கேட்கும் கேள்வி.
அப்போ நீங்கள் என்ன, பிஸ்னஸ் செய்கிறீங்களா?
ஆமாம், ஒரு பிஸ்னஸ் விஷயமாக மும்பை போய் கொண்டிருக்கிறேன் என்றேன்.
முக்கியமான மீட்டிங்கா? ராத்திரியெல்லாம் சரியாக தூங்கலையே என்றார் என் முகத்தை பார்த்தபடி.
ஆமாம், என்னுடைய தொழிற்சாலையை விரிவுபடுத்த இருக்கிறேன். அதற்கு முதலீடு செய்ய ஒரு தனியார் நிறுவனம் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை சந்திக்கத்தான் இன்று பயணம்.
ஓ அப்படியா, எல்லாம் நல்லபடியாக கிடைக்கும், வாழ்த்துக்கள்.
நன்றி என்று கவனத்தை என்னுடைய கம்ப்யூட்டருக்கு திருப்பினேன். நான் எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலா எதுவும் தப்பு இல்லாமல் இருக்கிறதா என்று சரிபார்த்தேன். நந்தாலால் கூட பரமேஸ்வர ஐயர் இருப்பார், பாலக்காட்டுக்காரர்.
ஒரு கணத்தில் நான் ஒரு மாதம் போட்ட கணக்கில் தப்பு கண்டுபிடித்து விடுவார். நேர்த்தியான உடையுடன் மிக மெலிதான பெல்ட் அணிந்த விமான பணிப்பெண் வண்டியை தள்ளி கொண்டு வந்தால். உணவு மனம் வந்தது, சற்று பசிப்பது போல இருந்தது.
காலையில் சாப்பிட்டீங்களா? இவங்கக்கிட்ட ரவா உப்மா நல்லாயிருக்கும். வெந்நீர் ஊற்றினால் 7 நிமிடத்தில் முறுமுறுன்னு முந்திரி தாளித்து கொட்டிய கருவேப்பிள்ளையுடன் ஆவி பறக்கும் உப்புமா ரெடி. நான் வாங்க போகிறேன், உங்களுக்கும் வாங்கட்டுமா?
இல்லை நன்றி, நான் வீட்டிலேயே சாப்பிட்டுட்டேன்.
அவர் வெந்நீர் ஊற்றிய உப்புமா டப்பாவை வாங்கி கொண்டு கை கடிகாரத்தை பார்த்தபடி 7 நிமிடங்களுக்கு காத்து கொண்டிருந்தார்.
எவ்வளவு முதலீடு தேவை?
எனக்கு ஏனோ பதில் சொல்ல அவ்வளவாக விருப்பமில்லை. என்னுடைய பண விவகாரங்களை பக்கத்து இருக்கை ஆசாமிக்கு எதற்கு சொல்ல வேண்டும்?
அவர் என்னையே பார்த்து கொண்டிருந்தார்.
10 கோடி இருக்குமா?
என்னை என்ன இவ்வளவு குறைவாக நினைத்து விட்டார்?
இல்லை, சுமார் 50 கோடி என்று பெருமையாக சொன்னேன்.
பெரிய தொகைத்தான். மும்பையில் எந்த கம்பெனி சொன்னீர்கள், மறந்துவிட்டேன்.
நான் மும்பை கம்பெனி பெயரை இதுவரை சொல்லி இருக்கவில்லை. அந்த ஆள் குடைவது எனக்கு பிடிக்கவில்லை.
சுற்றிலும் பார்த்துவிட்டு பிறகு பேசலாமே என்று கம்ப்யூட்டருக்கு திரும்பினேன். 1 நிமிடம் ஆகியிருக்கும். அவருடைய உப்மா நல்ல மனமாக இருந்தது. ஓரக்கண்ணால் முந்திரி இருக்கிறதா என்று பார்த்தேன். அவர் பணிப்பெண்ணை அழைத்து சர்க்கரை பொட்டலம் கேட்டார்.
எனக்கு இப்போ கூட உப்மாவுக்கு சர்க்கரைத்தான் வேண்டும் என்று புன்னகைத்தார்.
சாப்பிடுங்க, நல்லா இருக்கும் என்று நானும் புன்னகைத்தேன்.
எனக்கும் சிறு வயதில் உப்மாவுடன் சாப்பிட்ட சர்க்கரை இனித்தது.
இன்றைக்கே திரும்புவதாக சொன்னீர்களே, ஒரே மீட்டிங் தானா?
ஆமாம்.
எதற்கும் இரண்டு மூன்று பேரிடம் முயற்சி செய்வது நல்லது. நந்தாலால் கராரான ஆசாமி அவ்வளவு எளிதில் ஒத்துக்கொள்ள மாட்டான். நான் நிமிர்ந்தேன். ஆமாம், அதற்குத்தான் என்னுடைய ப்ரப்போசலை மிக கவனமாக தயாரித்திருக்கிறேன். சொன்ன பிறகுதான் இந்த ஆளுக்கு நந்தாலால் என்று எப்படி தெரிந்தது? ஒருவேளை நான் அறியாமலேயே சொன்னேனா? இல்லை அவர் என்னுடைய குறிப்புகளை பார்த்தாரா? தவிர எதற்கு இரண்டு மூன்று பார்க்க சொல்கிறார் என்று சந்தேகம் வந்தது. நடு இருக்கையில் வைத்திருந்த பேப்பர்களை எடுத்து கையில் வைத்து கொண்டேன். என்னுடைய ப்ரப்போசல் முழுமையாகத்தான் இருக்கிறது. நந்தாலால் ஒப்புக்கொள்ளுவான். நான் இத்தனை வருடம் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன். நந்தாலாலை நன்றாக தெரியும். இருந்தாலும் அடுத்த வாரம் மறுபடி வேறு ஒருவரை சந்திக்க இருக்கிறேன். உங்களுக்கு வேறு யாராவது பழக்கம் உண்டா என்று கேட்டேன். உண்மையில் அப்படி யாரையும் சந்திக்கும் திட்டம் இதுவரை இல்லை. குறிப்பு எழுதி கொண்டேன். எதற்கும் இன்னும் இரண்டு பேரை சந்திக்க வேண்டும். நல்லது தான். ஒரே முதலீட்டை நம்பி இருக்க முடியாது. இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று சொல்லுங்கள். தேவைப்பட்டால் இன்னொன்று பார்க்கலாம். என்னுடைய நீண்டகால நண்பன் தான் என்று இன்னொரு பெயரை உதிர்த்தார். நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் எனக்கு பழக்கமில்லை. எழுதி கொண்டேன். ஒருவேளை அவருக்கு அதில் ஏதாவது கமிஷன் கிடைக்குமோ என்னவோ என்று ஒரு சந்தேகம் இருந்தது. இரண்டு நிமிடம் ஆகியிருக்கும். அவர் விடவில்லை. எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மத்திய அரசாங்கம் நிறைய சலுகைகள் கொடுக்கிறார்களே, அவையெல்லாம் கிடைத்திருக்கிறதா? நான் என்னுடைய பிஸ்னஸ் எலக்ட்ரிக் வாகனம் தொடர்பானது என்று அவரிடம் சொல்லி இருக்கவில்லை. அவர் நடு இருக்கையில் வைத்திருந்த என்னுடைய ப்ரப்போசலை பார்த்திருக்கிறார். எல்லாம் தெரியும். வாங்கி வைத்திருக்கிறேன் என்று சற்று கடுமையாக சொன்னேன். இல்லை, வழக்கமாக சப்சிடி தருவதை தவிர டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு புதிய திட்டம் அறிவித்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே டிசைன் மற்றும் உற்பத்தி செய்தால் கூடுதலாக நிறைய சலுகைகள் கொடுக்கிறார்கள். அதையும் வாங்கிவிட்டீர்களா என்றார். இவர் சொன்ன திட்டம் பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு அவரிடம் கவனம் வந்தது. இவர் சும்மா தொந்தரவு செய்யவில்லை. எனக்கு வழியே வந்து உதவி செய்ய நினைக்கிறார். என்ன திட்டம் சொன்னீர்கள் என்றேன் மரியாதையுடன். பார்த்தீர்களா, இந்த திட்டம் பொதுவாக வெளியே அறிவிக்கவில்லை. பட்ஜெட்டில் ஒரு மூலையில் இருந்தது. நீங்கள் என்னுடன் டெல்லிக்கு வாருங்கள். நான் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியுடன் மீட்டிங் ஏற்பாடு செய்கிறேன். ஒரே வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும். சுமார் 20% முதலீடு, வட்டி இல்லாமல் அரசாங்கமே கடன் கொடுக்கிறார்கள். நான் மனக்கணக்கில் இருந்தேன். 20% என்றால் 20 கோடி வரை. அதற்கு வட்டி இல்லை என்றால் 5 வருடத்தில் எவ்வளவு லாபம் என்று. நீங்கள் நந்தாலாலிடம் 80 வாங்குங்கள். மீதி 20 கோடி நான் டெல்லியிலிருந்து வாங்கி தருகிறேன் என்றார். எனக்கு பரபரப்பாக இருந்தது. இப்படி ஒரு திட்டம் இருப்பதே தெரியாதே என்று என்னிடம் இருந்த பட்ஜெட் ஆவணத்தை இமெயிலில் தேடினேன். பட்ஜெட் திட்டங்களில் ஒரு ஓரத்தில் சிறிய எழுத்துக்களில் அரசாங்க அறிவிப்பு ஒன்று சிக்கியது. குறித்து கொண்டேன். மிக்க நன்றி, இதையும் பார்க்கிறேன். பார்ப்பதென்ன, இன்றைக்கே என்னுடன் டெல்லி வாருங்கள். நாளை காலை சின்ஹாவுடன் பிரேக்ஃபாஸ்ட் மீட்டிங் போட்டுவிடலாம். அவ்வளவு எளிதாக முடியுமா? கேள்வியுடன் அடுத்தது அந்த பணத்தில் இவர் என்ன கமிஷன் கேட்பார் என்று மனதில் ஓடியது. அது கமிஷனா இல்லை லஞ்சமா? டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரிக்கும் பங்கு இருக்கலாம். முடியும். ஆனால் நீங்கள் சைனாவிலிருந்து செல்களை இறக்குமதி செய்தால் இந்த சலுகை கிடைக்காது. நான் சைனாவிலிருந்து செல்களை இறக்குமதி செய்து இங்கே அசம்பிளி தான் செய்து கொண்டிருக்கிறேன். இவருக்கு எப்படி தெரிந்தது? நான் கம்ப்யூட்டரை முழுவதாக என் பக்கம் திருப்பினேன். என் முகத்தை பார்த்து புன்னகைத்தபடி, கவலைப்பட வேண்டாம். மெட்ராஸ் ஐஐடியில் பேட்டரி செல் தயாரிக்கும் டெக்னாலஜி பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு தொழில்நுட்ப பரிமாற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்களுடன் பார்ட்னர்ஷிப் வைத்துக்கொண்டு நாம் சலுகை வாங்கலாம். எந்த ஸ்டார்ட் அப் சொல்லுங்கள்? அவர் சொன்னார். என்னுடைய கையில் இருந்த பேப்பர் முழுவதும் புதிய குறிப்புகள் நிறைந்தன. விமானம் இறங்க தொடங்கும் நேரம் ஆகிவிட்டது. நான் கம்ப்யூட்டரை மூடினேன். உங்கள் மகள் எப்படி இருக்கிறாள்? நான் இதை எதிர்பார்க்கவில்லை. எப்படி தெரிந்தது? அதுவும் மகள் என்று. எல்லா 13 வயது பெண்களைப் போல என்னுடைய மகளும் நிறைய தொந்தரவு செய்கிறாள். தினமும் வாக்குவாதம், சண்டை. பல சமயம் சின்னதாக ஆரம்பித்து பேச்சு எல்லை மீறுகிறது. அதுவும் என்னுடைய மனைவியுடன் அதிகம். எல்லாம் அந்த வயசு பெண்களைப் போலத்தான் என்று மையமாக சொன்னேன். குடும்பமாக ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போய் வாருங்கள். எல்லாம் சரியாகும் என்றார். ஓ, நிச்சயமாக என்றேன். காகித குறிப்புகளை மடித்து உள்ளே வைப்பதற்கு முன் ஒரு முறை பார்த்தேன். பெரும்பாலும் நான் ஏற்கனவே யோசித்து வைத்தது தான். என்னுடைய பக்கத்து இருக்கை பெரியவர் சில புதிய யோசனைகளை கொடுத்திருந்தாலும் அவற்றை செய்து முடிப்பது அவ்வளவு எளிதல்ல. சிறு வயதில் அப்பா இறந்து போன போது அனுபவம் இல்லாமலேயே தொழிற்சாலை எடுத்துக்கொண்டு அடிபட்டு இப்போது இருக்கும் நிலைக்கு வந்திருக்கிறேன். எல்லாம் என்னுடைய உழைப்பு. நான் தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். தேவைப்பட்டால் ஒருவேளை இவருடைய உதவியை கேட்கலாம். காலையில் இருந்ததை விட இன்னும் உற்சாகமாக இருந்தேன். கம்ப்யூட்டரை மடித்து காகிதங்களுடன் கைப்பையில் வைத்தேன். விமானம் இறங்கியது. வெளியே வரும் வாயில் வரை அவர் கூடவே வந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயரை கூட தெரிந்து கொள்ளவில்லை. மொபைல் எண்ணையும் வாங்கி கொள்ள வேண்டும். சார், மிக்க நன்றி. நீங்கள் சொன்னதெல்லாம் உபயோகமாக இருந்தது என்றேன். எனக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஏதோ என்னால் முடிந்தது.
உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லுகிறீர்களா? அப்படியே பெயரும் சரியான ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். நான் குறித்து கொள்ள வேண்டும். இதுவரை பெயரை கூட கேட்டுக்கொள்ளவில்லை. முதல்ல இந்தாங்க என்றபடி கைப்பையிலிருந்து ஏதோ எடுத்தார். திருப்பதி பிரசாதம். பெருமாள் எல்லாம் பார்த்துப்பாரு. பேப்பர் பையில் ஒரு துண்டு லட்டு நீட்டினார்.
எனக்கு என்ன தோன்றியதோ தன்னிச்சையாக.
இல்லை சார், நன்றி. எனக்கு டயபெட்டிஸ் உண்டு. இனிப்பு சாப்பிட்றதில்ல.
எனக்கு உண்மையில் அப்படி எதுவும் இல்லை.
சரி, உங்கள் விருப்பம் என்றார். முகம் சற்று வாடிய மாதிரி இருந்தது.
இதோ என்னுடைய விசிட்டிங் கார்டு. இதில் மொபைல் நம்பரும் இருக்குது. எப்போ வேண்டுமானாலும் கூப்பிடுங்க.
மிக்க நன்றி என்று அந்த கார்டை வாங்கி கொண்டேன்.
மன்னிக்க வேண்டும், என்கிட்ட கார்டு எதுவும் இல்லை என்று ஒரு பெரிய செயற்கை புன்னகை செய்துவிட்டு நகர்ந்தேன்.
அவர் மறுபடியும், ராம், என்ன வேணும்னாலும் தயங்காமல் கேளுங்க என்று புன்னகைத்து விடை கொடுத்தார்.
அவர் கொடுத்த கார்டை பார்க்கவில்லை. அவர் முன்னே நகர்ந்தவுடன் அதை அருகிலிருந்து குப்பை தொட்டியில் போட்டேன்.
ஒருவேளை அவர் பெயர் வெங்கடேஷ், ஸ்ரீனிவாஸ் இல்லை பாலாஜி என்று ஏதாவது இருந்துவிடக்கூடும் என்ற பயமாகவும் இருக்கலாம்.
தருணாதித்தன் எழுதிய இந்த சிறுகதையின் பெயர் வரம்.